நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2021 ஆண்டில் உலகம் முழுவதும் விளையாட்டுகள் ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தாலும் கோவிட் தொற்றுகள் தொடர்ந்து பாரிய இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளன. டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச் கடந்த பல ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டையும் மிகவும் வெற்றிகரமாக தொடங்கினார். ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டியினை அவர் இம்முறை வென்றதன் மூலம் 9வது முறையாக அவர் ஆஸ்திரேலியன் ஓபனில் சாதனை படைத்துள்ளார். இதேவேளை விம்பிள்டனில் தனது 20வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் அவர் சேகரித்தார். இதன் மூலம் ராஜர் ஃபெடரர் மற்றும் ரஃபேல் நடால் ஆகியோருடன் சம அளவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றோர் பட்டியலில் நோவாக் ஜோகோவிச் முன்னேறினார். இதேவேளை ஒரு ஆஸ்திரேலியரும் விம்பிள்டனில் இவருடம் சாதனை படைத்தார். 1980ஆம் ஆண்டு இவோன் குலோகங் கவுலிக்கு பின்னர் விம்பிள்டனில் பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் ஆஸ்திரேலிய வீராங்கனையானார் ஆஷ் பார்ட்டி. இந்த தனது வெற்றியினை தொடர்ந்து ஆஷ் பார்ட்டி இவ்வாறு பேசினார்.
Yeah, Yvonne is a very special person in my life. I think she has been iconic in paving a way for young Indigenous youth to believe in their dreams and to chase their dreams, and she's done exactly that for me as well.
இதேவேளை ஆஸ்திரேலிய வீரர் டிலான் ஆல்கர்ட் விம்பிள்டனில் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் மற்றும் US ஓபன் பட்டங்களையும் அவர் வென்றார். இதன் மூலம் இவ்வாறு கோல்டன் ஸ்லாமை முடித்த முதல் ஆண் டென்னிஸ் வீரரானார் டிலான் ஆல்கர்ட். இது நான் கனவிலும் நினைக்காத ஒரு சாதனை என அவர் கூறினார்.
I used to hate myself so much. I hated my disability. I didn't even want to be here anymore. And I found tennis and it changed and saved my life.
டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு மிகவும் வெற்றிகரமானதாக அமைந்தது. அது அங்கு 400m ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்ற அரியான் டிட்மஸ். டோக்கியோவில் ஆஸ்திரேலிய நீச்சல் வீரர்கள் 9 தங்கப்பதக்கங்களை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நீச்சல் போட்டிகளில் ஆஸ்திரேலியா மொத்தம் 17 பதக்கங்களை வென்றது. இது 2004 நடைபெற்ற ஏதன்ஸ் போட்டிகளில் ஆஸ்திரேலியா நீச்சலில் பெற்ற பதக்கங்களின் எண்ணிக்கைக்கு சமமானதாகும். இதேவேளை பாராலிம்பிக்ஸ் போட்டிகளிலும் ஆஸ்திரேலியாவின் தங்க வேட்டை தொடர்ந்தது. ஆஸ்திரேலியாவின் 21 தங்கங்களில் 2 மெடிசன் டி ரொசாரியோ வென்றார். கடந்த 55 வருடங்கள் இங்கிலாந்து கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு ஒரு தொடர் கனவு போலவே இருந்துள்ளது. 1966ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பின்னர் முதல் முறை பெரியதொரு இறுதிப் போட்டிக்கு வெம்பிளியில் இங்கிலாந்து தேர்வானது. ஆனால் அதுவும் அவர்களுக்கு மனவேதனையை அனுபவிக்கும்படி அமைந்துவிட்டது. அந்த ஐரோப்பியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெனால்டியில் இத்தாலியிடம் இங்கிலாந்து தோல்வி கண்டது. அடுத்த வருடம் கட்டாரில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பைக்கான உதைபந்தாட்ட போட்டிகளில் பங்கேற்பதற்கு தகுதி காணும் பல போட்டிகளில் ஆஸ்திரேலிய ஆண்கள் அணியான சொக்கரூஸ் விளையாடி வருகிறது. அதில் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியா ஜப்பானிடம் 2-1 என்னும் கோல் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. சீனா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுடன் நடைபெற்ற போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிந்துள்ளன. அத்துடன் வியட்நாம் அணியுடனான ஒரு தகுதி காணும் போட்டி அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலிய பெண்கள் கால்பந்தாட்ட தேசிய அணியான மெட்டில்டாஸ் நீண்டதொரு இடைவெளிக்கு பின்னர் இங்கே ஆஸ்திரேலியாவில் சில போட்டிகளை சந்தித்தது. அமெரிக்காவுடனான 2 போட்டிகளில் முதலாவதில் 3-1 என தோல்வியடைந்த ஆஸ்திரேலியா 2வதில் 1 கோல் அடித்து வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடித்தது. பிரேசில் அணியுடனான இரண்டு போட்டிகளில் ஒன்றில் 3-1 என வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா மற்றதில் 2 கோல்கள் பெற்று வெற்றி தோல்வியின்றி முடித்தது. ஆண்களுக்கான கோல்ஃப் மேஜர்ஸில் 4 வெற்றியாளர்கள் உள்ளனர். அதில் ஒருவர் ஃபில் மிக்கல்சன் என கோல்ஃப் ஆர்வலர்கள் எதிர்பார்த்திருக்க முடியும். ஃபில் மிக்கல்சன் தனது 50வது வயதில் மேஜர் சாம்பியனானது குறிப்பிடத்தக்கதோர் விடயமாகும். ஆஸ்திரேலிய வீரர் மின்ஜி லீ இவியன் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றதன் மூலம் கோல்ஃப்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிளப் ஆஃப் மேஜர் வினர்ஸ் கோல்ஃபின் பிரத்யேக வெற்றியாளர்களின் கிளப்பில் சேர்ந்து கொண்டார். கோவிட் பரவல் காரணமாக தொடர்ந்து 2வது ஆண்டாக MCG-யில் இருந்து இடம் மாற்றப்பட்ட AFL கிராண்ட் ஃபைனல் இந்த ஆண்டு பெர்த் நகரில் நடைபெற்றது. இறுதி ஆட்டத்தில் மெல்பர்ன் டீமன்ஸ் அணி வெஸ்டர்ன் புல்டாக்ஸ் அணியை தோற்கடித்து 1964 பின்னரான முதலாவது கிராண்ட் ஃபைனல் வெற்றியினை பெற்றது. பாரம்பரியமாக சிட்னியில் விளையாடப்பட்டு வரும் NRL கிராண்ட் ஃபைனல் இவ்வருடம் சிட்னிக்கு வெளியே நடைபெற்றது. பிரிஸ்பேனில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் பென்ரித் பேந்தர்ஸ் ரபிட்டோஸை வென்று தமது 18 ஆண்டுகால பிரீமியர்ஷிப் வறட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இந்த வெற்றியினை விளையாட்டு ஆர்வலர் கணேஷ் மயில்வாகனம் எமது தமிழ் ஒளிபரப்பில் முன்கூட்டியே கணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ஏன்னா அதில் வேற நிறைய பொடியங்கள், சரியான கஷ்டப்பட்டவங்கள், மவுண்ட் ரூட் அந்த ரத்தில் இருந்து வளர்ந்தவங்கள், அதில் 5-6 பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வளர்ந்தாக்கள், ஒன்றாவே வளர்ந்து ஒன்றாவே ரக்பிலுக்கு வேண்டி அவை இந்த டீம் வந்து ஒரு டீம் பாண்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது மற்ற டீமோட கம்பேர் பண்ணிக்கல. அதை பார்த்ததில் சென்ட்ரி சென்டர் ஃபேவரிட்ஸ் என்று சொல்லலாம் என்ன பொறுத்தவரையில்.
அபுதாபியில் நடைபெற்ற ஃபோமியூலா 1 காரோட்ட போட்டியில் ஃபைனல் லேப் கடைசி சுற்றில் மேக்ஸ் வெஸ்டாப்பன் லூயிஸ் ஹாமில்டனை முந்திச் சென்று தனது முதல் ஓட்டுநர் சாம்பியன்ஷிப்பை வென்றார். துபாயில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அனைத்து வல்லுநர்களின் முன்கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கி இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது.
என்னுடைய உள்ளுணர்வு ஆணித்தரமாக சொல்கிறது நியூசிலாந்து இந்த கோப்பையை வெல்லும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேன் வில்லியம்சன் இஸ் அப்சல்யூட்லி இஸ் எ கிரேட் கிரிக்கெட்டர் ஆல் தி டைம். நான் பார்த்த வரைக்கும் டோனிக்கு அடுத்தாப்புல இந்த கூல் கஸ்டமர் என்று சொல்வார்கள். அது கேன் வில்லியம்சனுக்கு பொருந்தும், கண்டிப்பாக அது நியூசிலாந்துக்கு சாதகமாக அமையும் என்று என் உள்மனம் சொல்கிறது.
என்ன பொறுத்தவரையில பாகிஸ்தான் தான் ஃபேவரிட்ஸா இருக்கணும் இந்த ஆட்டத்துல. யூ நெவர் நோ, ஆஸ்திரேலியா கேன் புல் அவுட். இங்கிலாந்து தான் கூட கன்சிடர் பண்றேன். இங்கிலாந்து ஆர் கோயிங் டு பி தி ஃபேவரிட்ஸ் இந்த 4 டீமையும் பார்க்க போயிருக்கல.
இதேவேளை நாட்டில் இந்த வாரம் 2021 இறுதி 2 முக்கிய விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாக்ஸிங் டே கிரிக்கெட் டெஸ்ட் மற்றும் சிட்னி டு ஹோபார்ட் படகோட்டப் போட்டி ஆகிய 2 நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளன. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 5 போட்டிகளை கொண்ட ஆஷஸ் கிரிக்கெட் டெஸ்ட் தொடரின் 3வது போட்டி மெல்பர்னில் MCG மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் விக்டோரிய மாநில வேகப்பந்து வீச்சாளரும் பூர்வீக குடியினத்தைச் சேர்ந்தவருமான ஸ்காட் போலண்ட் சேர்க்கப்பட்டுள்ளார். அணியில் உள்ள வேகப்பந்து வீச்சாளர்கள் குழுவில் உள்ள சிலரின் காயங்கள் காரணமாக அவர்கள் விளையாடுவது உறுதிப்படுத்தப்பட முடியாத நிலையிலேயே ஸ்காட் போலண்ட் சேர்க்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. ஆனால் அவர் MCG மைதானத்தில் பந்து வீசுவதில் ஒரு நிபுணராக கருதப்பட்டு அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹேசல்வுட் காயம் காரணமாகவும் அணித்தலைவர் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமிங்ஸ் கோவிட் க்ளோஸ் கண்டெக்ட் காரணமாகவும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
I think 5 test matches is a big ask for any bowler, so only going to play 4. Yeah, hopefully it's got some positives. So I'm feeling really good. 10 days off. Don't get that too often. It's good.
நடைபெற்று வரும் ஆஷஸ் டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணிக்கு பேட் கமிங்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிக்கு ஜோ ரூட் தலைமை தாங்குகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக உஸ்மான் கவாஜா மீண்டும் ஆஸ்திரேலிய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். பிரிஸ்பேனில் நடைபெற்ற முதலாவது மற்றும் அடலீடில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கோவிட் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் முழுமையான தடுப்பூசிகள் மற்றும் பூஸ்டர் தடுப்பூசிகள் போன்றவற்றின் பின்னணியில் பிறக்கப்போகும் 2022 ஆண்டில் உலக விளையாட்டுகள் அனைத்தும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றன.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.